தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய், தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருபதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சாலமனின் ஞான நூல் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது, அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளில் தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் உள்ளத்திலே அந்த ஆவியின் ஆசீர்வாதம், ஆவியின் அபிஷேகம், ஆவியினுடைய அந்த ஒருங்கிணைப்பு ஒன்றிப்பு நமக்குள்ளே நிறைவாயிருக்கும்படியாக, இதோ இந்த வேளையில் நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தாமே இதோ இந்த திவ்யமான பலியின் ஆசீர்வாதத்தை, தூயாவியின் அபிஷேகத்தை நம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள ஒரு விசை ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஆவியானவர் என்னை நிரப்பும் என்று மன்றாடுவோம்.
ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே,
எல்லோரையும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களால்
பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே
புதிதாக்குகிற வல்லமை, இதோ எம்மை புது படைப்பாய் மாற்றுகிற வல்லமை உம்மிடமிருந்தே வருகிறது. கடவுளின் ஆவி, இதோ இயேசு கிறிஸ்துவின் மீது தங்கியிருந்த அதே ஆவியானவர், திருத்தூதர்களின் மீது இறங்கி வந்து அவர்களை பலப்படுத்தி செயல்படுத்தின ஆவியானவர், இப்பொழுது இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் புது படைப்பாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
புதிதாக்கும் படைப்பாய் மாற்றுமையாஸ்வே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா, உடைத்து விடும் உருவம்
ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே தங்குவதற்கு, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்வதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் உண்டென்றால் அது எங்களுடைய பாவங்கள். இதோ அந்த பாவங்களை நினைத்து பார்க்கிறோம். இதோ நாங்கள் எண்ணி சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு எங்களுடைய பாவங்கள் செயல்களாலும் சிந்தனைகளாலும் எண்ணங்களாலும் எழுந்திருக்கிறது. ஆண்டவரே, அந்த பாவங்களை இப்பொழுது நாங்கள் உமது திருமுன் அறிக்கையிட்டு மன்னிப்பு காய்ச்சபிக்கிறோம். எங்களை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் அல்ல இறைவன், நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமேன்.
மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திருவையை புனிதப்படுத்துகின்றே. உலகின் எத்திக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதன் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம், தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 1-11 வரை. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இறைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்க பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்ற மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியானப்பா
இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் கனிகள். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவசனங்கள் 16-25 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் சொல்கிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். ஊனியல்பின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. தூய ஆவியின் விருப்பம் ஊனியல்புக்கு முரணானது. இவை ஒன்றுக்கொன்று எதிராய் உள்ளதால் நீங்கள் செய்ய விரும்புவதை உங்களால் செய்ய முடிவதில்லை. நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, வெள்ளி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பெறாக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடமில்லை. கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊனியல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயல்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தூயாவியே எழுந்தருள்வீர், வாணி நின்றும் அது பேரொளியின் அருட்சுடர் எம் மீது அனுப்பிடுவே. எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மையினிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவே. உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே.
ஆவியே
அவற்றில் உமது அன்பினை அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும் அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம் அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்
ஆண்டவரே மாற்றி உமக்கே
அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 26-27 மீண்டும் 16 அதிகாரம் 12-15 முடிய உள்ள இறை வார்த்தைகள் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகருவீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு
கிறிஸ்துவே உமக்கு புகழ்
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான பெருவிழாவினுடைய அபிஷேகமான ஒரு நேரத்தில் வார்த்தையான தேவன் ஆவிக்குரிய அபிஷேகத்தோடு நமக்குள் செயலாற்றி கொண்டிருக்கிற அந்த ஆவியானுடைய பெருவிழா பிரசன்னம் நம்மத்தியிலே இந்த இறை பலியில் இணைந்திருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளையெல்லாம் இணைத்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிற பரிசுத்த பிதாவினுடைய ஒன்றிப்பு இத்துணை ஆசீர்வாதங்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோரும் துன்பங்கள் துயரங்கள் ஒருபுறம் இருந்தாலும் நீங்கள் உள்ளத்திலே மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த மகிழ்ச்சியை நமக்கு யாரும் எடுக்க முடியாது நம்முடைய மகிழ்ச்சி கடவுளுடைய அந்த அன்பில் இணைந்திருக்கிற ஒரு மகிழ்ச்சி உலகம் தர முடியாத ஒரு மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்து கொண்டே இருப்பார் நீங்கள் உடம்பு சுகமில்லாமல் படுத்திருந்தால் கூட உங்களுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நான் இறந்து விடுவேனோ என்கிற ஒரு அச்சம் இருந்தால் கூட ஆண்டவருக்குள் வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படியே நம்ம செத்தாலும் எங்கே தான் போக போகிறோம் அப்பாவுடைய வீட்டுக்கு போக போகிறோம் இயேசு முன்னாடி போய் எல்லாம் தயார் செய்ய போகிறேன்னு சொல்லி செய்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே அந்த இடத்துக்கு போக போகிறோம் இங்கேயாவது உடம்பில் வலிகள் வேதனைகள் அங்கே எதுவுமே இல்லாத ஒரு அபிஷேகம் உண்மையாக நம்ம ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகள் இறப்பை குறித்து அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க பயப்பட மாட்டாங்க அவங்க எதிர்த்து அதை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அதுக்காக எல்லாரும் சாக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஆவிக்குரிய நிலையிலே பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி பல்வேறு விதமான ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது நல்ல ஆவி கெட்ட ஆவி இன்றைக்கி நம்ம நல்ல தூய ஆவியை குறித்து யோசிக்கிற யோசனை எல்லாம் இன்றைக்கி குறைஞ்சிட்டு தீய ஆவியை குறித்து யோசிக்கிற யோசனை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்குது அதனால தான் நாங்கள் உங்களுக்கு அடிக்கடி அந்த ஏரியாவையும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தூய ஆவியினுடைய பெருவிழா நாளில் நம்ம யோசித்து பார்க்கணும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ இதெல்லாம் எதுன்னா தீய ஆவியினுடைய எண்ணத்தை அதிகமாக நம்ம வைத்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளங்கள் இன்றைக்கி இந்த பயத்தில் என்ன நடக்குது அவங்க என்ன செய்கிறாங்க, தீமையினுடைய எல்லைகளை போய் தொடுறாங்க. மந்திர தந்திரங்கள், பில்லி சூனியங்கள், இன்றைக்கி வாசகத்தில் கூட நம்ம பார்க்குறோம். இரண்டாவது வாசகத்தில் தூயாவிக்கு முரணான செயல்பாடுகள் என்ன, ஊனியின் மேல் செயல்கள் தெளிவாய் தெரியும். அது என்ன, பரத்தமை, கெட்ட நடத்தை, காம வெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை. இப்போ பாருங்கள், இதில் எல்லாத்தையும் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஏதாவது ஒன்றுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக இருப்போம், அது நமக்கு உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து வெளியே வர்றது தான் கடவுளுடைய திட்டம் பாருங்களேன். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, சில பேர் உலகத்தில் இருக்கிற துன்பத்தை பார்த்துட்டு வாலிப பிள்ளைகள், ஆமாம் வாழ்க்கையில் என்ன இருக்குது அதனால் நான் போய் என்ஜாய் பண்ணுவேன், அப்போ தான் அவங்களுக்கு கெட்ட நடத்தை, பரத்தமை இந்த மாதிரிலாம் உள்ளே வந்துடுது. காமவெறி, காமவெறின்னு சொல்லுகிற பொழுது அது உடலுக்காக நம்ம முழுமையாய் தம்மை கையளிப்பது, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது ஒரு ஏரியாவில் மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. இன்னொரு சிலை வழிபாடு, சிலை வழிபாடுன்னா பவுலடியார் அழகாக சொல்லி கொடுக்குறார், பணத்தை பெருமையாய் வைப்பது. நிறைய பேருக்கு நான் வாழ்வு கொடுக்குறேன், அதனால் எனக்கு பணம் தேவை, அந்த பணத்தை நான் எப்படியாவது சம்பாதிப்பேன். அப்போ பணம் அவர்கள் வாழ்க்கையிலே சிலை வழிபாடு. சில பேருக்கு என்ன இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், சாப்பாடு தான் எனக்கு, நான் எனக்கு ஒரு வாழ்க்கையில் வேறு எந்த சோகமும் கிடையாது, அதனால் நான் உண்டு மகிழ்ந்து கழித்திருப்பேன். இது ஒரு சிலை வழிபாடு. இப்படிப்பட்ட காரியங்கள், பில்லி சூனியம் பாருங்கள், இது அடுத்தவங்க ஏதாவது செஞ்சிட்டாங்க, நமக்கு ஏதோ தவறு நடந்துருச்சு, அடுத்தவங்க மேலே நமக்கு கோபம் வருதுன்னா உடனே என்ன செய்கிறது, இந்த பில்லி சூனியம், இந்த மாதிரி மந்திர தந்திரத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்க, போய் பிசாசோட வாழை பிடிக்கிறாங்க. பிசாசோட வாழை பிடிச்சிட்டு எனக்கு காப்பாத்துன்னு சொல்கிறாங்க. பிசாசு நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் செய்யும், கடைசியில் உன் தலையில் கையை வைக்கும், அதுதான் நடக்கிறது. அப்போ பாருங்கள், இப்படி எல்லா காரியத்திலும் நம்ம நிறைய நேரத்தில் வேறு ஒரு பக்கமாக இருந்து கொண்டு கடவுளுடைய அந்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை பெற முடியாதவர்களாய் நின்று கொண்டு இருக்கிறோம். அதுக்கு தான் இன்றைக்கு தூய ஆவியினுடைய பெருவிழா நாளில் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய உளமார்ந்த அந்த உள்ளார்ந்த இயல்பை சோதித்து பார்க்கணும். என்னக்கிட்ட ஆவியானவர் வேலை செய்கிறாரா? ஒருத்தரை நாம் அன்பு செய்ய முடியல, அந்த இடத்துல பிளவை ஏற்படுத்துகிறோம், அழுக்காறு, அவங்களை எப்படியாவது நம்ம வாழ்க்கையிலேருந்து விரட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது வேறு அழுக்காறு. அப்போ அந்த அழுக்கு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குன்னா நம்ம வேறு யாரையும் நம்மளுடைய எல்லைக்குள்ளே விட மாட்டோம், அவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம அறிய மறுப்போம். அதெல்லாம் வந்து தூயாவியினுடைய காரியத்துக்கு எதிராக இருக்கிற காரியம். களியாட்டம், குடிவெறி, அழுக்காறு, பிரிவினை, பிளவு, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்கிட்ட இருக்குதா? இப்போது எனக்கு வந்து திடீர்னு இந்த உடல் சுகமில்லாத நேரத்தில் இந்த பல்ஸு பார்ப்பாங்க, இந்த 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 இதில் ஆக்சிஜன் நிறையா இருக்குதா, நமக்கு பாடியில் தேவையானது இருக்குதான்னு ஒரு மிஷின் வச்சு பார்ப்பாங்க. அது முதல் நாள் பார்த்தாங்க 92 இருந்துச்சு, அடுத்த நாள் வந்து போட்டு பார்க்கும்போது 85 காட்டுச்சு. உடனே சொல்லிட்டாங்க, பேக்கப், ஆஸ்பத்திரி ஓடு. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன மிஷின் நமக்கு காட்டி கொடுக்குது உடம்பில் என்ன ஓடிக்கிட்டு இருக்குது, உடம்பில் ஆக்சிஜன் இருக்குதா இல்லையா. அது பேட்டரியில் தான் ஓடுது, அது சொல்கிறது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது, ஆனால் அதை நம்புகிறோம். அதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறோம், உடனே நம்ம, எனக்கே அன்னைக்கு அப்படி தான் ஆயிடுச்சு, 85 குறையுது குறையுதுன்னொன்னையும் எனக்கு உடனே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு. சரி, சாவை குறித்து பயம் இல்லாட்டினாலும் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு பயம், உடனே என்ன செய்யணும், இது எல்லாருக்கும் உள்ள உணர்வு தான். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன மிஷின் நம்மளுடைய அந்த நிலையை உள்ளார்ந்த இயல்பை வந்து அதை எடுத்து காட்டுது அப்படின்னும் போது நாம் யோசித்து பார்க்கணும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தூய ஆவியினுடைய அந்த இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. இதை நம்ம எந்த மீட்டரும் வச்சு பார்க்க முடியாதுங்க, நம்ம கண்ணை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரேன்னு உட்காரும் போது, அதுக்கு தான் சொல்கிறோம், எல்லா ஜபத்தையும் நம்ம எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் வாசிட்டு எவ்ரிதிங் இஸ் ஃபைன் படுத்துடக்கூடாது. செல்ஃப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், சுய ஆய்வு, ஆத்ம சோதனைன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம சோதிச்சு பார்க்கணும், ஐம் ஓகே, நான் எல்லாம் சரியாக இருக்கிறேன்னா, இந்த மாதிரியான காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா. இதுதான் தூய ஆவியானவரை நம்ம வரவேற்பதற்கான ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். பைபிளில் பாருங்களேன், ஒரு சில காரியத்தை பார்க்குறோம். இணைச்சட்டம் 4:30 உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு பெருந்துன்பம் நம்மை சுற்றி இருக்கிறது. நினைச்சிட்ட 4:30 அதான் சொல்லுது, நம்ம இது இதனால் நடக்குதா, இந்த சாபமா அப்படின்னு நம்ம தேட தேவையில்லை. வேதம் சொல்கிறது, உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போ இந்த வார்த்தையினுடைய உண்மையெல்லாம் நம்ம உணர்ந்து கொள்வோம், என்ன நடக்கிறது, அந்த உண்மையை தேடக்கூடிய அந்த நிலை. இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். இதுதான் அந்த ரிசல்ட்டு பாருங்களேன், அந்த உண்மையை உணர்கிற போது. திருப்பாடல் 43:3 கூட நம்ம பார்க்குறோம், உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியறலும். ஆண்டவர்கிட்ட திருப்பாடல் ஆசிரியர் என்ன கேட்குறாரு, உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியறலும், அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். உமது ஒளியும் உண்மையும், இப்போ அந்த உண்மையை பார்த்துக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்ம எதுக்கு இந்த உண்மைங்கிற வார்த்தையை நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறேன்னா, தூய ஆவியே உண்மையை நோக்கி வழி நடத்துவார். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வாசகத்திலே சொல்லப்பட்ட செய்தி பாருங்கள். எசேக்கியல் 18:28 நம்ம பார்க்குறோம், அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து, இந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம உண்மையை கண்டுணரணுங்கிறது கடவுளுடைய திட்டமாக இருக்கிறது. சாலமணி ஞான நூல் 3:9, அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். கடவுளை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அன்பில் நம்பிக்கை கொள்ளணும். இப்போ இன்னாருக்கு நம்ம அன்பை கொடுக்கணும்னா இந்த அன்பு போய் அந்த மகனை மகளை மாற்றும் அப்படின்னு நான் நம்பணும். ஆமாம், என்னத்தை செஞ்சு என்னத்தை ஆகப்போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அன்பில் நம்பிக்கை கொள்வோர் ஆண்டவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தெரிந்து கொண்டோர் மீது இருக்கும். அப்போ பாருங்கள், அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அந்த உண்மை என்ன? இதுதான் இயேசு சாமி, நம்மளாம் வந்து இவங்களெல்லாம் மீட்க முடியாதுப்பா, இவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா அவர் பூமிக்கு இறங்கி வந்திருக்க மாட்டார். ரத்தத்தை சிந்தியிருக்க முடியாது. அப்போ அவர் சொல்லியிருக்க முடியாது எல்லாவற்றிற்கும் மேலே அன்பில் நிலைத்திருங்கள்னு சொல்லியிருக்க முடியாது. அந்த அன்பின் கட்டளை அவர் கொடுத்திருக்கவும் முடியாது. ஏன்னா அவர் அன்பின்க்கு கட்டளைக்கு அவர் அடையாள புருஷராய் நின்று கொண்டு இருக்கிறார். இப்போ பாருங்கள், இன்றைக்கி முதல் வாசகத்தில் நமக்கு சொல்லப்பட்டது, தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். அங்கே என்ன சம்பவம் நடந்துச்சு பெந்தகோஸ்து நாளின் போது? நீங்கள் வாசித்ததை கேட்டிருப்பீங்க, மீண்டும் வாசித்து பாருங்கள். பாருங்கள், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். ஆனால் நம்ம நினைத்து பார்க்க முடியாத வேறு விதமான அதிசயம். அந்த இடத்துல ஒரு பெரிய இருந்த திருத்தூதர்களுக்கெல்லாம் பெரிய பணமலையை கொட்டி அவங்களுக்கெல்லாம் பெரிய நகை நட்டுகளை எல்லாம் கடவுள் கொடுத்து அவங்கள உயர்த்தி கொண்டு போய் அப்படிலாம் வைக்கல பாருங்கள். அங்கே நடந்த சம்பாஷணையே வேறு. அவங்க எல்லோரும் வார்த்தையினாலே கடவுளை புகழ ஆரம்பித்தாங்க. அந்த வார்த்தையின் வல்லமை அந்த இடத்துல பலருக்கு அது ஒரு அதிசயமாய் வெளிப்பட்டது. ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க, நம்மெல்லாம் நம்ம மொழியில், அவங்க எல்லாருமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்து உட்கார்ந்துருக்கிறான், ஒவ்வொரு ஊரிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்கள் எல்லோருமே அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டார்கள். அந்த இடத்துல கொடுங்காற்று வீசுகிற வானத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு இறைச்சலின் சப்தம், அந்த இடத்துல பிளவுண்ட நாக்கு போல அவர்கள் மீது இறங்கி வந்த ஆவியினுடைய வல்லமை, ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னம் பாருங்கள். அன்றைக்கு அப்படி நடந்தது, அப்படித்தான் நடக்க வேண்டுமென்று இல்லை. இன்றைக்கு கடவுள் எப்படி விரும்புகிறாரோ அப்படியாக அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடிப்படையில் நம்ம சொல்கிறது, வார்த்தையான தேவன் உங்கள் மத்தியிலே ஆவியின் வடிவமாக இறங்கி வருகிறார். இந்த வார்த்தை தான் இன்றைக்கி அநேகரை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே. அதனால தான் இன்றைக்கி அநேக பிள்ளைகள் அந்த வார்த்தை கிடைக்கலன்னு அப்படின்னு சொன்ன உடனே வேதனைப்படுறீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய அந்த 2வது திருமுகத்தில், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2வது வாசகமாக கொடுக்கப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்க அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள். அப்போ இந்த தூய ஆவி என்ன செய்கிறார்னா, நம்மளை தூண்டி எழுப்புறார். உட்காராத, அதை போய் செய், இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீ, எந்திரி, இதை போய் நீ படி, இதை போய் எழுது, இதை போய் 4 பேருக்கு சொல்லு. யார் யாருக்கு அவர் என்ன எப்பேற்பட்ட கொடைகளை அழித்து கொண்டிருக்கிறாரோ அவைகளை அவர் பயன்படுத்த நம்மை தூண்டி எழுப்புகிறார். அப்பொழுது ஊனியல்வின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். எப்போ ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப நான் வாழ முயற்சிக்கிற பொழுது ஊனியல்வின் இச்சைகளை நம்ம நிறைவேற்ற மாட்டோம். ஊனியல்வின் இச்சை தூய ஆவிக்கு முரணானது. எதிரானது. நம்ம அதையும் செய்துக்கிட்டு இதையும் செய்துட்டு ரெண்டையும் கடவுள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். இல்லை, பாருங்கள், கடவுள் சொல்வார், இரண்டு தலைவர்களுக்கு நீங்கள் ஒரே நேரத்தில் ஊழியம் செய்ய முடியாது. வேதத்தில் வாசிச்சிருக்கிறீங்க, இரண்டு தலைவர்கள் யார்? கடவுளுக்கும் செல்வத்துக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற செல்வம் என்பது எக்ஸாக்டாக சொல்லப்படுகிறது. மற்ற பிசாசுக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த வார்த்தை, இந்த இடத்துல பிசாசுன்னு பொதுவாக சொல்ல முடியாது. செல்வம் பாருங்கள், எல்லா இடத்திலும் மிக தெளிவாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது வேதத்தினுடைய அடையாளங்கள் எல்லாம். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம ஆழமாய் படிக்க வேண்டும். அந்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, நம்மை வழிநடத்துகிறார். நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள்னால் என்ன? திருச்சட்டம் நமக்கு தேவை, ஆனால் உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் திருச்சட்டத்தை கடந்த ஒரு அன்புக்குள்ளே ஓடிக்கிட்டு இருப்போம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சட்டம் சொல்லுது ஞாயிற்றுக்கிழமை பூசை தலையில் அடிச்சுட்டு போய் நான் நிற்பேன், பூசைக்கு போயிட்டு வரணும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு முகம் சுழித்து சொல்வதல்ல. அன்று ஆண்டவரை நோக்கி ஓடுகிற நாள், இதோ என் தெய்வம் என்னை காப்பாற்றின நாள், இது ஒரு வாரமாக எங்களை வழி நடத்தினார, அவரை நோக்கி நான் ஓடுவேன், இதோ எனக்கு கடவுள் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, இதை எடுத்து நான் பகிர்ந்து கொள்வேன், அன்போடு கொடுப்பது, ஆ இந்தா சாப்பிட்டு தொலை பாருங்கள், அப்படி இல்லை, வெறுப்பில் இல்லை, அன்பாலை கொடுப்பது. உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறதா, நீங்கள் 10 பிள்ளைகளை வச்சு என்ன செய்யணும், அவர்களுக்கு அந்த அறிவையும் ஆற்றலையும் கொடுப்பது. இது எல்லாமே திருச்சட்டத்தை கடந்த ஒரு அன்பிலே வருகிற போது, அது உங்களிடமிருந்து வருவதில்லை, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரிடமிருந்து வெளிப்படுகிற ஆற்றல். என் அன்பு பிள்ளைகளே, தூய ஆவி நம்முடைய தொடக்கமும் தொடர வேண்டும் என்று அவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு செயலாற்றுகிறார். கலாத்தியர் 3:3 பாருங்கள், தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவிலிகளா? பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்மளுடைய செயல்கள் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்குது, போக போக நம்ம என்ன செய்கிறோம், தீமையினுடைய அல்லது உலக காரியத்தினுடைய முயற்சிகளுக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ஆண்டவர் அதை இன்றைக்கு நமக்கு குறியிட்டு காட்டுகிறார். எல்லா நேரமும் நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியில் முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் தூய ஆவி வழியாக தொடங்கியது, அதை தொடரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அந்த ஆண்டவர் எதை நமக்கு எதிர்பார்க்கிறாருன்னா, தந்தையை அறிவது. எபேசியர் 1:17, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு. தந்தையை நம்ம அறிந்து கொள்வது தான் நம்மளுடைய ஆற்றல், ஞானம், எல்லாமே. பிரதர் இன்பாவோட பேசி கொண்டிருந்த பொழுது இன்பநாதன் பிரதர் சொன்னார், நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க ஃபாதர், ஆனால் சில அடிப்படை அறிவு இல்லாததை பார்க்கிறேன். இந்த வியாதியினுடைய தொற்று நிறைந்திருக்கிற, வேதனை நிறைந்திருக்கிற நேரத்தில் அவர்களுடைய அந்த படித்த அறிவு அவர்களை வாழ வைக்க முடியலையே, அவர்களை ஒரு வெற்றிக்கு அழைத்து செல்ல முடியாத ஒரு நிலையை பார்க்கிறேன் என்று சொன்னார். கண்டிப்பாக அது உண்மை. அவர்களுக்கு உலக அறிவு நிறையா இருக்கிறது, நிறைய பேருக்கு, ஆனால் என்ன இல்லைன்னா, இந்த எபேசியர் 1:17 சொல்லப்படக்கூடிய அந்த காரியம், அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு. இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். தந்தையை அறிய முற்படாத எந்த அறிவும் இந்த உலகத்திலே வெற்றி அடைய முடியாது. அறிவு இருக்கும், ஆற்றல் இருக்கும், ஆனால் தந்தையை அறிகிற அறிவு தான் ஞானம். அதைத்தான் நம்ம விஸ்டம் என்று சொல்கிறோம். இந்த அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அப்போ இந்த தூய ஆவி எதை நமக்கு கொடுக்கிறாருன்னா, உலக அறிவு நம்ம உலகத்துக்கு தேவை, பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை கடந்த ஒரு ஆற்றல், கடவுளை அறிந்து கொள்கிற ஆற்றல் தூய ஆவி கொடுப்பார், தூய ஆவி சொல்லி கொடுப்பார். இதுக்கு நம்ம ரெக்கார்டு காட்ட முடியாது. இது என்னுடைய இந்த நோய்பட்ட காலத்தில் கூட நாங்கள் படுத்து கிடந்த நேரத்தில் ஒரு சிலர் ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னு சொல்லி எங்களை சஜஸ்ட் பண்ணாங்க. அப்போ மனசு சொல்லுது, நோ, யூ ஸ்டே ஹியர், நீ இங்கேயே இரு. அப்போ ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார் என்கிற நம்புகிற நம்பிக்கைக்கு எவிடன்ஸ் காட்ட முடியாது. ஆனால் என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது இவன் ஆஸ்பத்திரிக்கு போய் படுக்கணும். அப்போ நம்மளுடைய முடிவு இரண்டு பக்கமும் எதை சார்ந்து இருப்பது? அப்போது மருத்துவரை சார்ந்து, நம்ம மெடிக்கல் ரிப்போர்ட்டை சார்ந்து போகிறது ஒரு புறம், அது அறிவு, உலக அறிவு, ஆனால் அதை கடந்த ஒரு அறிவு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறது, இல்லை நீ இங்கே இரு, ஆண்டவராகிய நான் உனக்கு உதவி செய்வேன், அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் மட்டுமே வெற்றி அடைவார்கள். இப்போ யார் கேட்பாங்க? தந்தையை அறிகிற முற்படுகிறவர்கள். தந்தையை அறிகிற பிள்ளைகள் சரியானதை செய்வாங்க, ஏன்னா அவர்களிடத்தில் ஞானம் குடிகொண்டிருக்கும், தூய ஆவி வேலை செய்யும். அதனால தான் ஒன்று யோவான் 3:24 சொல்லுது, கடவுளோடு இணைந்திருங்கள், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நம்மை வழி நடத்தும் போது நம்ம உணர்ந்து கொள்கிறோம் தூய ஆவி நம்மோடு இருக்கிறார் என்பதை. என் அன்பு பிள்ளைகளே, 1 யோவான் 4:1 சொல்லுகிறது எச்சரிக்கை செய்தியாக, அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இன்றைக்கு நம்ம எல்லாரையும் எல்லா வித இடத்திலையும் பார்க்க முடியும். ஆன்மீக தளத்திலையும் பார்க்க முடியும், அரசியல் தளத்திலையும் பார்க்க முடியும், சமூக தளத்திலையும் நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, தூய ஆவி தூண்டுதலுக்கு தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ள எல்லாரையும் நம்பிவிடாதீங்க. அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிய சொல்கிறார். கடவுளை சோதிப்பதல்ல, மனிதரிடமிருந்து வெளிப்படுகிற அன்பு, மனிதரிடமிருந்து வெளிப்படுகிற ஆற்றல், மனிதரிடமிருந்து வெளிப்படுகிற அறிவுக்குரிய காரியங்கள் எல்லாம் சோதித்து அறியப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தூய ஆவியை எனக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் அதை அருளுகிறார். நம்ம விரும்புகிறதெல்லாம் தூய ஆவியை வாங்கன்னா வந்துருவாரா? இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, தாகத்தோடு ஜெபிக்கணும், தாகத்தோடு போராடணும். திருவழிப்பாடு 22:17 அதைத்தான் சொல்லுகிறது. பிள்ளைகளே, தூய் ஆவியாரும் ஆட்டுக்குட்டியின் மணமகளும் சேர்ந்து வருக வருக என்கிறார்கள், இதை கேட்போரும் வருக வருக என சொல்லட்டும், தாகமாயிருப்போர் என்னிடம் வரட்டும், விருப்பமுள்ளோர் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாய் குடிக்கட்டும். ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிறார். தூய் ஆவியினுடைய அபிஷேகம் ஆற்றல் நமக்குள்ளே பொழியப்பட வேண்டிய, கடவுளால் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு வல்லமை. அதை வருக வருக என யார் அழைத்து பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அது நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் நீங்களும் ஆண்டவருக்குள்ளே இணைந்திருக்கிற பிள்ளைகள், நீங்களும் நம்பிக்கையோடு இந்த தூய ஆவியினுடைய பெருவிழா நாளில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, தூய ஆவியை எழுந்துரளி வாங்க, என் உள்ளத்தை நிரப்புங்க, என்னை நீங்கள் ஆட்கொள்ளுங்க என்று சொல்லுங்கள், தீமையினுடைய ஆதிக்கங்களை எல்லாம் ஓரங்கட்டுங்க, பரிசுத்தாவினுடைய தூய ஆவியின் கனியினுடைய அந்த செயல்பாடுகள் அன்பு மகிழ்ச்சி நமக்குள்ளிருந்து செயல்பட உங்களை அனுமதியுங்க. கதவை சாத்தி கொண்டு நான் மட்டும் காப்பாற்றப்பட்டால் போதும் என்று நினைத்து விடக்கூடாது. சகோதரர் மத்தியானம் சொல்லி கொண்டிருந்தார், ரோட்டில் ஒரு சகோதரி வண்டியில் அடிபட்டுட்டாங்க, ஒரு வண்டி அடிச்சுட்டு போயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க, யாருன்னு தெரியல. ஒரு சகோதரியை பற்றி சொன்னார்கள், ஆனால் அவர்களுக்கு ஓடி உதவி செய்ய அங்கே யாரும் இல்லை. கொரோனா பற்றி கொள்ளுமோ, அவர் எப்படி விழுந்தாரோ பாருங்கள். ஒரு மனிதநேயம் இல்லாத ஒரு உலகத்திற்குள்ளே பிசாசு நம்மை தள்ளி கொண்டு போகிறான். இருந்தபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? தனிமைப்படுத்தி இருக்கிறோம், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுக்கு மத்தியில் நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவருக்குள்ள மகிமையடைகிற பிள்ளைகளா, அன்பு மகிழ்ச்சியை கொடுக்கிற பிள்ளைகளா மாறணும். ஆண்டவரே, எனக்கு எங்கே வாய்ப்பு கொடுங்க, நான் எங்கே இதை செய்ய முடியும் என்று அந்த கடவுளுடைய கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுகிற போது அந்த தூய ஆவியினுடைய துணையால் நாம் வாழ்வோம், அவர் காட்டுகிற நெறியிலே நாம் நடப்போம், அப்படியாய் செல்கிற போது வெற்றி அடைவோம். இதோ இந்த பாடலை ஒப்பு கொடுப்போமா? உங்கள் ஆவியை அனுப்பி எங்களை பலமடைய செய்யுங்க ஆண்டவரே என்று ஒரு பாடலை பாடி நிறைவு செய்வோம்.
உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க.
ஆமென்.
உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. உங்க ஆவிய அனுப்பு
நேரத்தில் இந்த திருப்பலியை கடந்து சென்று கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிரப்பட்டும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தாம் எங்களை நீர் நிரப்பி ஆசீர்வதிப்பார்.
பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வலிமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வலிமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே.
இப்பொழுது இதோ இந்த திருப்பலியை கண்டு உம்மை மகிமைப்படுத்துகிற எல்லா பிள்ளைகளும் நிறைவடைவார்களாக. நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு முன்பாக இதோ நாங்கள் இணைந்து நம்பிக்கையை அறிக்கை செய்கிறோம்.
இந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அலைவோய மனமும் ஏந்தி வந்தேன், ஏங்கும் விழியில் தேங்கிய நீரும் அலைவோய மனமும் ஏந்தி வந்தேன். ஏதையும் தாங்கும் இறையவனே உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய், மாற்றிடுவாய்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி நிறைவாய் வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முலையெல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெற செய்கின்றீ. உம்முறை திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீரே. திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறையறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மனிதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு புகொடுக்கிறோம் அது திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்கள் ஏற்றுக்கொண்டிருந்த எனவே நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கிற முத திருவையை நினைவு கூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் மேதக தேவதாஸ் அம்பரோஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாட்களில் துன்பத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் மை நோக்கி கூவியழைக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீருமுடைய உதவிக்கரத்தை நீட்டி அவர்கள் நிறைவு பெற செய்வீராக அவர்கள் அன்பையும் இரக்கத்தையும் இடமிருந்து பெற்றுக்கொள்வார்களாக உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் ஆண்டவரே இந்த நாட்களில் இதோ இந்த பெருந்தொற்றின் காரணமாக மரித்து போன பிள்ளைகள் இறந்த அனைவரையும் நாங்கள் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும்படி ஆய் ஜெபிக்கிறோம் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் முக்குகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம்
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்
ஆண்டவரே தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம் முதல் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு கேட்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே என்று தூய ஆவியினுடைய அபிஷேகத்தை நமக்கு உறுதி செய்து தருகிறவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுளம் ரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
ஆமேன். பாடல் உறவே உனக்காக நான் பாடும் பாடல், தெய்வீக ராகம் தேன் சிந்தும் ராகம், தேவா உன் நினைவாக உருவான ராகம், தேவா உன் நினைவாக உருவான ராகம், என் பாடல் தானே
ஆண்டவருக்குள். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, வேதத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது, அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர், கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். இதோ அன்பு பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தை இன்று உங்களுக்கு வருகிற வார்த்தை, இஸ்ரவேலே பயப்படாதே. இதோ நீதான் இஸ்ரவேல், ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீதான் இஸ்ரவேல். இதோ தாயின் கருவிலே நீ பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளை இஸ்ரவேல், ஆண்டவர் உன்னை திருமுழுக்கு என்கிற அபிஷேகத்தில் அழைத்திருக்கிறார் நீ இஸ்ரவேல், நற்கருணை என்கிற அபிஷேகத்தை உனக்கு வழங்கினாரே நீ இஸ்ரவேல், இதோ உனக்கு திரு அவையினுடைய எல்லா அபிஷேகங்களும் கொடுக்கப்பட்டதே நீ இஸ்ரவேல். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, எழுந்து நீ, ஆவியின் வல்லமை இப்பொழுது உன்னை தொடுகிறது, அந்த ஆவியானவர் உன்னை நிரப்பி புதிய பெலத்தால் உன்னை இடை கட்டுகிறார், பரிசுத்த ஆவி உன்னை தூண்டி எழுப்புகிறார், எழுந்திரு மகனே எழுந்திரு மகளே. இது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி இந்த பாடலிலே இணைந்து ஆண்டவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள்.
சத்தியமும் ஜீவனும்
ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று வேதத்தின் பக்கங்களை நீ வாசித்த பொழுது உணரவில்லையா? இதோ ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்த மகள், எல்லோரும் சாக வேண்டும் என்று அவள் மீது தீர்ப்பை வைத்த பொழுது ஆண்டவர் இதோ அவளை தொட்டு உயர்த்தி தூக்கி, இதோ நான் உனக்கு வாழ்வளிக்கிறேன் என்று சொன்னார். அவம் செய்யாத என்று சொன்னவர் இன்றைக்கு நமக்கு ஆவியினுடைய வல்லமையை கொடுக்க அவர் சித்தமாயிருக்கிறார். என் மகனே, இதோ என் வார்த்தை ஆவியை நிறைவாய் உனக்கு அளிக்கிறது என்று சொல்லுகிற ஆண்டவர், இதோ நம்பிக்கையோடு இஸ்ரவேல் இனமா ஆண்டவருடைய பிள்ளைகள், இஸ்ரேல் தேசத்து பிள்ளைகள் எல்லாம் அந்த தெய்வத்தை நம்பியிருந்ததை போல நீயும் இஸ்ரேலினுடைய மகளாய் மகளாய் எழுந்து நின்று ஆண்டவரில் நம்பிக்கை கொள், விடுதலையை காண்பாய். அதிலே ஒரு முக்கியமான கொடை பயத்திலிருந்து அச்சத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு கொடை. எதை குறித்தும் கலங்காமல் திருத்தூதர்களைப் போல நீ எழுந்து நின்று ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கிற ஒரு கொடை. ஆண்டவர் அந்த கொடையை இன்று தாராளமாய் வழங்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆவியானவர் தாமே உங்களை நிரப்புகிறார். நம்பிக்கையோடு துதித்து பாடும். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. அளவிட முடியாத உம்முடைய பேரிரக்கத்திற்கு முன்பாக நாங்கள் நின்று இதோ பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் பிள்ளைகள் அப்பா இதோ கூவி அழைக்கிறோம் ஆவியானவரே. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வருவீராக. எங்களை மீண்டுமாய் வாழ்வினுடைய இதோ வழிக்கு வழி நடத்துகிறவர் நீர் மட்டுமே. உற்சாகத்தினுடைய ஆற்றலை கொடுக்கிறவர் நீர் மட்டுமே. ஐயா இதோ விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் நோயிலே பேயினுடைய தாக்கத்திலே இன்னும் பல்வேறு விதமான மாயைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது எழும்புவார்களாக. அதிகாரத்தினுடைய தோரணைக்குள்ளே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், பணம் பெருமைக்குள்ளே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், அடுத்தவரை அன்பு செய்ய முடியாத வேதனைகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள், காம வெறிகளுக்குள்ளே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விழித்து எழிவார்களாக. ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே அவர்களுக்குள்ளே நீர் தூண்டி எழுப்புவீராக. அவர்களுக்குள்ளே இருக்கிற உண்மைத்தனத்தை நீர் தூண்டி எழுப்புவீராக. உண்மையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே பொழியப்படுகிற பொழுது இதோ நாங்கள் மீண்டுமாய் புத்துணர்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்குரிய காரியத்தை செய்ய நாங்கள் அறிவு பெறுகிறோம். அந்த உண்மையை நோக்கி ஓடுவதற்கு பலன் அடைகிறோம். ஆவியானவரே இதோ பிள்ளைகள் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோர் மீதும் நீருமுடைய ஆவியை பொழிந்து அவர்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. சுகத்தினாலே இதோ இப்பொழுது சுகத்திற்காய் செவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை சுகத்தினால் பலப்படுத்துவீராக. அச்சத்தின் ஆவியிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து மீண்டு எழுவார்களாக. புதிய ஆற்றலை தேடி நிற்கிற பிள்ளைகள் இப்பொழுது உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழுகிற அபிஷேகத்திற்குள்ளே கடந்து செல்வார்களாக. தேவ மகிமை இப்பொழுது ஆன்மாவையும் உடலையும் இதோ எங்களுடைய உயிரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக, எங்களுக்குள்ளே புதுபலன் தருவதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாகவே இதோ எங்கள் ஜெபத்தை எங்களுக்காக தந்தைக்கும் தூயாவிக்கும் இடையில் நின்று செயல்படுகிற ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நின்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திருவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீரே மக்களித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
இறைவனின் அருள் அமைதி ஆவியின் வல்லமை என்றும் நம்மில் நுழைக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும், என்ன சொல்லி போற்றியும், ஈடு இணை உமக்கு இல்லையே ஐயா, ஈடு இணை உமக்கு இல்லையே. நன்றி தந்தையே.
சொல்லி பாடவா, விழுந்தேன் தூக்கியதை சொல்லி.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
Savourez Spécial K et bougez avec une offre Reebok dans les paquets porteurs de l'offre.
Votre ventre vous fait passer à côté des bons moments ? Euphytose Confort Intestinal, c'est une formule double action qui favorise le bien-être digestif et l'équilibre du transit. Euphytose Confort Intestinal, reprenez le contrôle de l'intérieur.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.